إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எமது ஈமானை பாதிக்கும் சகோதரத்துவ விரிசல்கள் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகிலே மனித சமூகத்தை படைத்து இவர்களுக்காக ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதுதான் இஸ்லாமிய மார்க்கமாகும். யாரெல்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறுபட்ட கடமைகளை வைத்திருக்கின்றார். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை என்னவென்றால், இந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற செல்கிற போது தனியாக வீட்டிலே அமர்ந்து அதை பின்பற்றிக் கொண்டு செல்ல முடியாது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமான சந்தர்ப்பங்களிலே கூடியிருந்து ஜமாஅத்தாக பல கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவைகள் காணப்படுகின்றது. உதாரணத்திற்கு நாம் தொழுகையை எடுத்துக்கொண்டால், இதனை முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஜமாஅத்தாக நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று நோன்பை எடுத்துக்கொண்டால், ஓரிரு முஸ்லிம்கள் பிறை கண்டாலும் அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் முகமாக அதனை ஏற்றுக்கொண்டு அனைத்து முஸ்லிம்களும் நோன்பையோ பெருநாளையோ கொண்டாடக்கூடிய ஒரு இயல்பான தன்மையை இஸ்லாம் வைத்திருக்கின்றது. அதே போன்று ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய ஏழை எளியவர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்தப்படுகின்றார்கள். இப்படி கூட்டமாக இந்த முஸ்லிம்கள் இயங்குகின்ற காரணத்தினால் ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் கஷ்ட நஷ்டங்களிலே பங்கு கொள்வது, துன்ப துயரங்களிலே பங்கு கொள்வது என்ற தன்மைகள் இஸ்லாத்திலே இயல்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. மறுமையின் வெற்றியை யாரெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இயல்பான தன்மையை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப நம்மை எம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றேன், என்னுடைய முழு வேலைகளையும் நான் தனியாக செய்து கொள்வேன், ஜமாஅத்தோடு முஸ்லிம்களோடு நான் சம்பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலைமையிலே ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். இந்த சகோதரத்துவத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது அன்று இந்த சத்தியம் உதயமாகிய போது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட சகோதரத்துவம் இன்று மிகவும் பாரிய அளவிலே வீழ்ச்சி அடைந்திருப்பதை நாம் காண முடிகின்றது. எனவே எம்முடைய சகோதரத்துவம் எம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஈமானுக்கு அவசியப்படுகின்றது என்ற காரணத்தினால் சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிற போது அது எம்முடைய ஈமானையும் பாதிக்கும் என்றபடியால் அதனை வலியுறுத்தக்கூடிய சில வேத வசனங்களையும் பொன்மொழிகளையும் இந்த இடத்திலே முதலாவதாக எடுத்து வைக்க ஆசைப்படுகின்றேன். இந்த வகையிலே நாம் பார்க்கவிருக்கக்கூடிய முதலாவது செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 54வது இலக்கத்திலே இடம்பெறுகிறது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய அந்த செய்தி என்னவென்றால், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துஅ்மினு, இன்று மனிதராக பிறந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் சுவனம் செல்வது என்பது ஆசையான ஒரு விடயமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் ஈமான் கொள்ளாமல் சுவனம் செல்ல முடியாது. சுவனம் செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் என்பதனை முதலாவதாக அவசியப்படுத்துகின்றார்கள். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய அடுத்த வார்த்தை என்னவென்றால், வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களிலே யாராக இருந்தாலும் அவர் ஈமான் கொள்ளாமல் சுவனம் செல்ல முடியாது என்றவுடன், நாம் ஈமான் கொண்டுதானே இருக்கின்றோம், அல்லாஹ்வை மலக்குமார்களை தூதர்களை வேதங்களை மறுமை நாளை ஹலாக்கதிரை ஏற்று கொண்டுதானே இருக்கின்றோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த ஈமானிலே இடம்பெறக்கூடிய இன்னும் பல விடயங்கள் காணப்படுகின்றன. அந்த விடயங்களும் இருந்தால்தான் அது ஒரு பரிபூரணமான ஈமானாக காணப்படும். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஈமான் கொள்ள முடியாது எதுவரை என்றால் உங்களிலே ஒருவர் இன்னொருவரை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக ஆகுகின்றவரை ஈமான் கொள்ள முடியாது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரஸ்பர அன்பு ஒற்றுமை காணப்பட வேண்டும். எந்த முஸ்லிம்களாக இருந்தாலும் அது எந்த ஊரிலே காணப்பட்டாலும் ஒருவர் இன்னொருவரோடு அன்பு பாராட்ட வேண்டும். இது இல்லாமல் ஒருவரிடம் ஈமான் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் எதுவரை என்றால் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு அவர் எதை விரும்புவாரோ அதையே தனது சகோதர முஸ்லிமுக்கும் விரும்பாதவரை அவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். வெளிப்படையாக நாம் ஒருவேளை கூறலாம், நானும் அனைவரையும் நேசித்துதான் இருக்கின்றேன், அனைவரோடும் நான் அன்பு பாராட்டுகிறேன் என்று கூறிக்கொள்ளலாம். அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எப்படி என்றால், உன்னிடம் அடுத்த முஸ்லிம்கள் விஷயத்திலே உண்மையான நேசம் இருக்குமாக இருந்தால் நீ எப்படி இருப்பாய் என்றால், உனக்கு எதை விரும்புவாயோ அதையே அடுத்தவர்களுக்கும் விரும்புவாய், உனக்கு எதனை நீ விரும்ப மாட்டாயோ அதை அடுத்த முஸ்லிம்களுக்கும் விரும்ப மாட்டாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எம்முடைய சகோதரத்துவத்தை சரியான முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்களை நாம் தாராளமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி புறம் பேசக்கூடாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கோல் சொல்லி திரியக்கூடாது, அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, அவர்களை தண்டிக்க கூடாது, பழி வாங்கக்கூடாது. வியாபார விடயத்தில் கூட ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு போட்டி போடக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது என்று பல்வேறு விடயங்களை நாம் மனப்பாடமாக்கி வைத்திருக்கின்றோம். இந்த அனைத்து விடயங்களையும் ஒரே ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்குகிறார்கள். நீ ஈமான் கொண்டவனாக ஆக மாட்டாய், உனக்கு எதனை நீ விரும்புவாயோ அதையே நீ அடுத்த முஸ்லிம்களுக்கும் விரும்பாதவரை. எம்மிலே ஒரு சிலர் இருக்கின்றோம், நாம் எம்மை பற்றி யாரேனும் புறம் பேசினால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், ஆனால் நாம் அடுத்தவர்களை பற்றி சர்வசாதாரணமாக புறம் பேசி திரிகிறோம் என்றால் எம்மிடம் சரியான ஈமான் இல்லை என்பது அர்த்தமாகும். எம்மை யாரும் அவமானப்படுத்தினால் அசிங்கப்படுத்தினால் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் அடுத்த முஸ்லிம்கள் விடயத்திலே நாம் கணக்கு வழக்கில்லாமல் மானங்களை பந்தாடுகிறோம் என்றால் அங்கே நாம் சரியான ஈமான் கொண்டவர்களாக இல்லை என்பதுதான் அர்த்தமாகும். எதை எமக்கு நாம் விரும்புகிறோமோ அதையே அடுத்த முஸ்லிம்கள் விஷயத்திலும் நாம் விரும்ப வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவ ஒற்றுமை என்பது எமது ஈமானுக்கு எந்த அளவு அவசியப்படுகிறது என்பதனை இன்னும் பல வழிகளிலே உணர்த்தி இருக்கின்றார்கள். முதலாவது நாம் பார்த்திருக்கிறோம், ஈமான் கொண்டவர்களாக நாம் ஆக முடியாது. இரண்டாவது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய செய்தி, சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2565 இலக்கத்திலே இடம்பெறுகிறது. துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னதி யௌமல் கமீஸி வ யௌமல் இஸ்னைன். அதாவது மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே தெரியப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும், ஒவ்வொரு திங்கள் கிழமைகளிலும் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அமால், இன்னொரு ஹதீஸிலே அந்த நாட்களிலே அல்லாஹ்விடம் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. அப்போது அப்படி அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே யார் யாரெல்லாம் இணை வைக்காமல் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்படும், அமல்கள் உயர்த்தி காட்டப்படும், அதன் பலனாக பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆனால் ஒரு சில முஸ்லிம்களுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படாது, ஒரு சில முஸ்லிம்களின் பாவங்கள் மன்னிக்கப்படாது. அவர்கள் யார் என்றால், இல்லா ரஜுலன் கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, எந்த இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விரோத குரோதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றதோ, பகைமை பாராட்டப்படுகின்றதோ, அந்த இரண்டு பேர் இதிலே சேர்த்து கொள்ளப்பட மாட்டார்கள். ஃபயுகால் உத்ருகூஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்த இடத்திலே சொல்லப்படும், இவர்களை விட்டு விடுங்கள், முதலிலே இவர்கள் சமாதானமாகிவிட்டு வரட்டும், அதற்கு பிறகு இவர்களுடைய விஷயங்களை பார்க்கலாம் என்று கூறப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ள விடயம், அமல் செய்வது நாங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படுவது எமது தேவை, ஆனால் அதற்கு அடுத்த முஸ்லிம்கள் சம்பந்தப்படுகின்றார்கள். எப்போது எமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால், எடுத்து காட்டப்படும் என்றால், பாவங்கள் எப்போது மன்னிக்கப்படும் என்றால், எனக்கு எந்த ஒரு முஸ்லிமான சகோதரரோடும் எந்தவித விரோதங்களும் குரோதங்களும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முஸ்லிமோடு இருந்தாலும் என்னுடைய அமல்களும் அவருடைய அமல்களும் எடுத்து காட்டப்படாது. இதனை நாம் சரியாக சிந்திப்போமாக இருந்தால், யார் யாரோடு நாம் பகைமை பாராட்டுகிறோம், யார் யாரோடு வருடக்கணக்கிலே விரோத குரோதத்திலே மூழ்கி இருக்கின்றோம் என்பதனை எமது மனசாட்சி எமக்கு சொல்லித்தரும். இதனை நாம் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய இன்னொரு செய்தி, அபூதாவுத் என்ற கிரந்தத்தின் 4914வது இலக்கத்திலே இடம்பெறுகிறது. لا يحل لمسلم ان يهجر اخاه فوق ثلاث. சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஒரு முஸ்லிமான மனிதருக்கும் இன்னொரு முஸ்லிமான சகோதரரை 3 இரவுகளுக்கு மேல் 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பதற்கு அனுமதி இல்லை, வெறுத்திருப்பது ஹலால் இல்லை. فَمَنْ هَجَرَ فَوْقَ ثَلَاثٍ فَمَاتْ دَخَلَ النَّارِ. யார் அப்படி 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருந்து அதே நிலையிலே மரணிப்பாரோ, அவர் நரகம் நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பாருங்கள், நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய விடயம், நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அடுத்த ஒரு சகோதரர் சம்பந்தப்படுகின்றான். எந்த ஒரு சகோதரோடு எப்படிப்பட்ட மனக்கசப்புகளாக இருந்தாலும் சரி, அதாவது மனிதர்கள் என்ற அடிப்படையிலே, இது உலகம் என்ற அடிப்படையிலே எம் மத்தியிலே சில மனஸ்தாபங்கள் சிக்கல்கள் ஏற்படலாம். மனிதனின் இயல்பை தெரிந்த அல்லாஹ் அதற்கு ஏற்ப சட்டங்களை வைத்திருக்கிறான். 3 நாட்களுக்கு அனுமதி இருக்கிறது. 3 நாட்களுக்கு ஒருவர் இன்னொருவர் செய்த தனக்கு ஏற்படுத்திய அந்த துயரத்துக்காக அவரோடு பகைமை பாராட்டுகிறார் என்றால் அதிலே தவறு இல்லை. அந்த மூன்று நாட்களை கடந்தும் அந்த இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியிலே விரோத குரோதம் நீடிக்குமாக இருந்தால் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அதே நிலையிலே மரணித்தால் நரகம் செல்ல வேண்டி ஏற்படும் என்பதனை நானும் நீங்களும் சிந்தித்துணர கடமைப்பட்டிருக்கின்றோம். அக்கூலு கவுலி ஹாதா வ அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ام ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஈமானுக்கு எம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுவதற்கு நாம் சுவனம் நுழைவதற்கு இந்த சகோதரத்துவம் என்பது எந்த அளவு அவசியப்படுகிறது என்பதனை மேலே நாம் அவதானித்திருப்போம். அதேபோன்று ஒரு மனிதரிலே கொள்கை குழப்பம் ஏற்படுமாக இருந்தால் அத்தகைய மனிதர்களில் தானாக இந்த சகோதரத்துவத்திலே சிக்கல்கள் ஏற்படும். இதை நாம் அல்குரானிய வசனங்கள் ஹதீஸுகளின் வழியாக மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஒரு மனிதருடைய அந்த கொள்கை குழப்பம் சரியாக வருகிற போது சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் வருகிற போது அங்கே இந்த சகோதரத்துவம் தானாக ஏற்படும். இதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலே எமது ஈமானுக்கு இந்த சகோதரத்துவம் அவசியம் என்பதனை நாம் புரிந்து கொண்டமையினால் எம் மத்தியிலே சரிந்து வரக்கூடிய சகோதரத்துவத்தை எப்படி மீட்டெடுப்பது என்ற ஒரு சிந்தனை ஈமானில் உள்ள ஒவ்வொரு நெஞ்சங்களிலும் ஏற்பட்டிருக்கும். ஒரு சில வழிகளை இந்த இடத்திலே நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இதனை நாம் சரியாக செய்து கொள்வோமாக இருந்தால் எம்முடைய சகோதரத்துவத்தை நாம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். ஏராளமான வழிகளை இஸ்லாம் காட்டுகின்றது. அதிலே பிரதானமான ஒரு விடயத்தை முதலிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். இந்த விடயத்திலே சரியான ஒரு நிலைமை காணப்படுமாக இருந்தால் சகோதரத்துவம் அங்கே தானாக மலரும். இந்த விடயத்திலே கோட்டை விட்டுவிட்டு என்னதான் வேறு வழிகளிலே சகோதரத்துவத்தை சரிபடுத்த நினைத்தாலும் அது நீண்ட நாட்களுக்கு நிலைக்காது. இது சம்பந்தமாக அல்லாஹ் அல்குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே பேசுகின்றார். இந்த அல்குர்ஆனிய வசனத்தை பொறுத்தவரைக்கும் எம்மிலே அனைவருக்கும் நன்கு பாடமான ஒரு அல்குர்ஆனிய வசனம். ஆனால் இதனது அந்த அடிப்படை கருத்தை எம்மிலே எத்தனை பேர் சரியாக புரிந்திருக்கிறோம் என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாகும். அல்லாஹ் அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இது சமூக ஒற்றுமையை மிக அழகாக கூறக்கூடிய ஒரு அல்குர்ஆனிய வசனம் என்று நாம் தெரிந்திருக்கின்றோம். அதே நேரம் எம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு வசனம் என்பதனை எம்மிலே அதிகமானோர் அறியாமல் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் என்ன? ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், கிதாபுல்லாஹ் ஹுவ ஹப்லுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கயிறு என்றால் அது அல்லாஹ்வுடைய வேதமாகும், குர்ஆன் ஹதீஸாகும். இந்த வசனத்தின் கருத்து என்ன? நீங்கள் அனைவரும் குர்ஆன் ஹதீஸை ஒன்றாக சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பற்றி பிடித்துதானே இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எமக்கு எழலாம். இருந்தாலும் ஏன் சகோதரத்துவம் விரிசல் அடைந்திருக்கிறது என்பதனை சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வலா தஃபர்ரகு, பிரிந்து செயற்படாதீர்கள். இதனுடைய விளக்கத்திற்கு நாம் பின்னால் வரலாம். தொடர்ந்து அல்லாஹ் கூறக்கூடிய இன்னொரு விடயத்தை பாருங்கள், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை நினைத்து பாருங்கள். என்ன விடயம்? அல்லாஹ்வுடைய ஒரு அருள் அது. நீங்கள் ஒரு காலத்திலே இந்த இஸ்லாத்துக்கு முன்னர் நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகளாக எதிரிகளாக காணப்பட்டீர்கள். فَأَلَّفَ بَيْنَ قُلُوبِكُمْ உங்களுக்கு மத்தியிலே, உங்களது உள்ளங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பிணைப்பை ஏற்படுத்தினான். فَأَصْبَحْتُمْ بِنِعْمَتِهِ إِخْوَانًا இதன் காரணமாக நீங்கள் ஒருவரோடு ஒருவர் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். தூக்கம் வந்த இடத்த மாத்தி உட்காருங்க. அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அந்த சஹாபாக்களுடைய முன்னைய காலத்து நிலைமை ஒருவருக்கொருவர் பரம விரோதிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலம் அவர்களது உள்ளங்களுக்கு மத்தியிலே பிணைப்பை ஏற்படுத்தினான். அந்த நேரத்திலே நீங்கள் மரணித்திருந்தால் என்ன நிலைமையாக இருக்கும் என்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருந்தீர்கள். மரணித்தால் நரகம், வேறு கதை இல்லை, அப்படி ஒரு நிலைமையிலே இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அல்லாஹ் நீங்கள் நேரான வழியிலே பயணிக்கும் முகமாக இவ்வாறுதான் அவனது வசனங்களை தெளிவுபடுத்துகிறான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பரம விரோதிகளாக காணப்பட்டார்கள் என்பதே இந்த அல்குர்ஆனிய வசனம் மிக அழகாக எமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. சூரா அன்ஃபால் என்ற அத்தியாயத்தின் 63வது வசனத்திலே அது பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துகிற போது, அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே உள்ளங்களிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினான். நீங்கள் அன்றிருந்த அந்த சஹாபாக்கள், பகைமையிலே மூழ்கி இருந்த அந்த சஹாபாக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக உலகத்தையே நீங்கள் செலவழித்தாலும் அவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியாது. அப்படி ஒரு பகைமையிலே அவர்கள் இருந்தார்கள். وَلَاكِنَّ اللَّهُ أَلَّفَ بَيْنَهُمْ என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே அந்த இணைப்பை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு தஆலா தனது வல்லமையை அந்த இடத்திலே எமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த இடத்திலே நாம் சற்று சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், சஹாபாக்கள் பரம விரோதிகளாக காணப்பட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்தார்கள், அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக சகோதரர்களாக அவர்கள் மாறினார்கள். எப்படி சாத்தியப்பட்டது? இது எப்படி சாத்தியப்பட்டது என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எப்படி சாத்தியப்பட்டது என்றால், அதுதான் அந்த முதலாவது வரி, وَاعْتَصِمُوا بِحَبْلِ اللَّهِ جَمِيعًا وَلَا تَفَرَّقُوا. என்ன செய்தார்கள் என்றால், அந்த சஹாபாக்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய வேதத்தை அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பிடித்துக் கொண்டார்கள். என்ன கருத்து? தனது மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றவில்லை. எனக்கு இதுதான் சரி என்று படுகிறது, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அவர்கள் ஆளாளுக்கு தணிக்கவில்லை. அவர்கள் அல்குர்ஆன சுன்னாவை பார்த்தார்கள். எந்த ஒரு பிரச்சனை அவர்களுக்கு மத்தியில் வந்தாலும் அவர்கள் தமது இஷ்டப்படி அவர்கள் செயல்படவில்லை, ஓடோடி வந்தார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு சஹாபாக்களும் அங்கே வந்தார்கள். அதுதான் அந்த வசனத்தின் அர்த்தம். அனைவரும் குர்ஆன் ஹதீஸை ஒன்றாக சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்வு. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்வு. எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் தீர்வு. எப்படிப்பட்ட ஏழை எளியவர்களாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் அவர்களுக்கு தீர்வு என்ற ஒரு நிலைமை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே காணப்படுமாக இருந்தால் அனைவரின் கொள்கையும் ஒன்றாக காணப்படும். அவரவர்களது மனோ இச்சைகளுக்கு பின்னால் தெரிய மாட்டார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, தனக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ ஏற்றுக்கொண்டு விட்டு செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்களா, தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் முஸ்லிம்கள். இன்று எம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸிலே சில விடயங்கள் தெளிவாக இருந்தாலும் ஏதோ சில நியாயங்களை நாங்களாக கற்பித்துக் கொண்டு அடுத்த சகோதரர்களோடு முரண்படுகிறோம், அடுத்த சகோதரரோடு பகையை ஏற்படுத்துகிறோம். யார் தந்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? ஒரு நாளும் இந்த நிலைமையிலே சகோதரத்துவத்தை கடைபிடிக்க முடியாது. உனது கொள்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும், எனது கொள்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும், அப்போதுதான் இது நிலைநாட்டப்படும். வலா தஃபர்ரகு, ஒருவருக்கொருவர் பிரிந்து செயற்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் இந்த அல் குர்ஆனிய வசனத்தை வெறுமனவே ஜமாஅத்து மட்டத்தோடு நிறுத்திவிட்டோம். தனிப்பட்ட மனிதர்களோடும் இது சம்பந்தப்படுகிறது. ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொள்கை ஒன்றாக இருக்க வேண்டும். கொள்கையிலே முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு நாளும் அங்கே சகோதரத்துவம் நிலைநாட்டப்படாது. என்ன நிலைநாட்டப்படும்? அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறான், எப்படி? உங்களிலே ஒருவர் மற்றவரோடு பரம விரோதிகளாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்வதற்கு நாவு கூசுகிறது. இன்று முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய எம்மத்தியிலே ஒரு சிலர் விரோதத்திலே விரோதிகளாக இருக்கிறார்களா இல்லையா? காரணம் என்னவென்றால், அங்கே கொள்கையிலே சிக்கல் இருக்கின்றது. அவர் நினைத்ததுதான் அவருக்கு இஸ்லாம், இவர் நினைத்ததுதான் இவருக்கு இஸ்லாம். ஒரு நாளும் சகோதரத்துவம் ஏற்படாது. இந்த நிலைமை அல்லாஹு தஆலா இதற்கு என்ன உதாரணம் சொல்கிறான்? நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கின்றீர்கள், நரகத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே எம்முடைய சரிந்து வரக்கூடிய சகோதரத்துவத்தை நாம் சரியான நிலைமைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இன்னும் பல விடயங்கள் காணப்படுகிறது. முதலாவது நாம் சரி செய்ய வேண்டியது இந்த பிரதான விடயத்தை ஆகும். எம் ஒவ்வொருவருடைய கொள்கை ஒன்றாக இருக்க வேண்டும். அது எனது இஷ்டமோ உங்களது இஷ்டமோ அல்ல. அல்லாஹ் அல் குர்ஆனிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் ஹதீஸிலே எந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி இருக்கிறார்களோ அதனை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன், எனது இஷ்டப்படிதான் அமீரும் பேச வேண்டும் ஜமாஅத்தும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இருப்போமாக இருந்தால் நாம் இஸ்லாத்தை விட்டும் தூக்கி எறியப்படுவோம். இதனை அல் குர்ஆனிய வசனங்களிலே பல வசனங்களின் வழியாக நாம் அதனை புரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு அல் குர்ஆனிய வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா அன் யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம். எந்த ஒரு விசுவாசம் கொண்ட ஆணுக்கும் எந்த ஒரு விசுவாசம் கொண்ட பெண்ணுக்கும் இதற்கு அனுமதி இல்லை. எதற்கு? அல்லாஹ்வும் அவன் தூதரும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பு செய்து விட்டார்கள், இது இப்படித்தான், இது கூடாத ஒன்று, இது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வும் ரசூலும் முடிவெடுத்து விட்டார்களா? அதிலே சொந்த கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. சுய அபிப்பிராயங்களை தெரிவிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஒமைய அசில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கது வல்ல வலாலன் முபீனா. யார் அப்படி சுய கருத்துகள் தெரிவிக்கிறார்களோ அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சையை நியாயப்படுத்துகிறார்களோ அத்தகையவர்கள் தெளிவான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்றான். எனவே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், எம் மத்தியிலே இந்த சகோதரத்துவம் எந்த அளவிலே காணப்படுகிறது என்பதனை நானும் நீங்களும் எமது மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். எம் ஒவ்வொருவருடைய கொள்கைகள் ஒன்றாக காணப்படுகிறதா என்பதனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது அவ்வாறு இல்லாத போது அது எம்முடைய மறுமை வாழ்க்கையை பாதிக்கும் என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு எம்முடைய மரணம் வருவதற்குள் இந்த நிலைமைகளை சரிபடுத்திக் கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.